வணக்கம் நண்பர்களே. தத்துவத்தின் பிரச்சனைகள் பல இருக்கலாம், ஆனால் தத்துவத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து மாற்றம் குறித்த பிரச்சனை தான், சேஞ்ச், இல்லைனாக்க மூமெண்ட், இயக்கம். அந்த காலத்திலிருந்தே இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. மேற்கத்திய தத்துவ அறிஞர்களில் கிரேக்க தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில் அவர்கள் தன்னுடைய இந்த தோற்றவியல் கொள்கை காசேஷன், தியரி ஆஃப் காசேஷனில் அவர் வந்து நான்கு முக்கிய காசஸ், காரணங்கள் இருக்கின்றன ஒரு பொருள் உருவாகுவதற்குன்னு சொல்கிறார். இந்த நான்கு காரணங்களையும் நம்ம விட்டு பார்த்தாக்க அதில் வந்து கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு வடிவத்தை கொடுக்கின்ற மெட்டீரியலிஸ்ட் காசு, மற்றவெல்லாம் வந்து கான்செப்சுவல் காசஸ், அந்த பிற மூன்று காசஸ்ன்னு சொல்கிறார். அவரால் பொருள்கள் எப்படி இயங்குகின்றன என்பதற்கான காரணியை முன்வைக்க முடியலை. கிட்டத்தட்ட 300 BC அந்த பீரியடில், 300 BC அவரால் அந்த இயக்கம் குறித்த ஒரு தத்துவத்தை முன்வைக்க இயலவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பொருள்கள் இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ ஃபிலாசபியில் ப்ராப்ளம் ஆஃப் சேஞ்ச்ன்றது முக்கியமான விஷயம். இதை இந்திய தத்துவ மரபில் நம்ம அலசி பார்க்கலாம். இந்திய தத்துவ மரபில் என்னதான் மாற்றங்கள் இருந்தாலும் மாறாத பேருண்மை என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாறாத மாபெரும் உண்மைதான் பிரம்மம் என்ற வகையிலே கூட ஆத்திக மரபினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வேத மரபினால் அப்படித்தான் அது மொழியப்பட்டிருக்கிறது. இந்த மாறாத பேருண்மை என்ற நிலைப்பாட்டிலிருந்து தான் பல்வேறு விதமான கிளைகள் தோன்றியிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய காவியங்கள் அல்லது எபிக்ஸு, புராணங்கள், இதிகாசங்கள், இதுக்கு இதனுடைய அடிநாதமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாறாத ஒரு மாபெரும் உண்மை என்பது தான். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும், ஆனால் மாறாத ஒரு உண்மை இருக்கிறது, அப்பொழுக்கு இல்லாத ஒரு உண்மை இருக்கிறது, ட்ரூத், அதுதான் அல்டிமேட் ட்ரூத். அந்த உண்மைதான் இறைவன் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? இந்த ஐடியலிஸ்ட் பொசிஷன் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை மறுத்து அப்படிலாம் பேருண்மையெல்லாம் ஒன்றும் இல்லை, பேருண்மைன்னு ஒன்று இருக்கவே முடியாது. உண்மைகள் வந்து நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருப்பவை. அது ஹீராக்ளிட்டஸ் என்ற அறிஞன் சொன்னான் என்று முன்பு சொல்லியிருக்கிறோம். கிரேக்கத்தில் ஒரு ஓடுகின்ற நதியை போன்றது, உண்மையின் எதுவும் இல்லை அப்படின்ற கான்செப்டை இந்திய தத்துவ மரபில் ரொம்ப நுணுக்கமாக முன்வைத்தவர் வந்து கௌதம புத்தர் தான். கௌதம புத்தர் தான் இந்த ஒரு மரபை வந்து தோற்றுவிக்கிறார்னு நான் சொல்லுவேன். ஆனால் நாத்திக மரபு என்பது அதற்கு முன்னிருந்தே மொழியப்பட்டு வந்திருந்தாலும் கூட ஒரு அந்த குறிப்பான அந்த பாயிண்ட்டை கையில் எடுத்து அவர் வந்து சொல்கிறார், மாற்றம் என்பது மாறாத உண்மை. ஆனால் புத்தர் வந்து என்ன பண்ணிட்டார், சைலண்ட் ஆகிட்டார். பல கேள்விகள், மெட்டஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, புலன் கடந்த அறிவியல், அறிவு இயல், அதிலிருந்து பார்க்கும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்வியெல்லாம் வைக்கும் பொழுது புத்தா வந்து சைலண்டாக இருந்தார், பதில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் புத்தர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக்கிட்டார், முழுமையான உண்மை என்றோ அல்லது அது சார்ந்த கடவுள் என்றோ எதுவும் இல்லை என்பதை வந்து அந்த மௌனத்தின் மூலமாக அவர் உணர்த்தி விட்டார். அவர் முன்வைக்க அந்த லாஜிக்கல் ப்ரப்போசிஷன்ஸில் மாற்றம் என்பது மாறாத உண்மை, அதை வந்து மார்க்சியவாதிகளும் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மார்க்சியவாதிகள் முன்வைக்கின்ற தத்துவ கோட்பாட்டிற்கும் பொருள் முதல்வாதிகள் கூட சில பேர் இப்படி சொல்கிறாங்க, மாற்றம் என்பதே மாறாத உண்மை. அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறதுக்கும் புத்தர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, அது என்ன வித்தியாசம் போகிற போது பார்க்கலாம். புத்தருடைய இந்த ஒரு முக்கியமான அடிப்படையான கருத்தாக்கத்தை பின்னால் வரக்கூடிய அவருடைய சீடர்கள் இன்னும் கொஞ்சம் அதை பலப்படுத்துகிறாங்க. அதற்கு ஒரு தர்க்க அடிப்படையை ஸ்ட்ராங்காக உருவாக்குறாங்க. அப்படியே சும்மா மாற்றம் மாற்றம் பேசாமல் அதற்கான வந்து விவாதங்களை முன்வைக்கிறார்கள். ஒரு லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து ஒரு தியரியை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பௌத்தத்தினுடைய பேசிக்ஸ்னு சொல்லலாம். பௌத்தம் பற்றி பேசும்பொழுதெல்லாம் நாம் வந்து அந்த எட்டு நல்ல வழிகள், நாலு உண்மைகள் அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம். அது ஒரு எத்திக்கல் பிரின்சிபலில் வாழ்க்கை நடத்துவதற்கான குறிப்புகள். ஆனால் ஒரு தத்துவ கோட்பாடாக பௌத்தத்தை நாம் எடுக்க வேண்டுமென்றால் இந்த விஷயந்தான் அடிப்படை. எது? சைலன்ஸ் அண்ட் சேஞ்ச். புத்தருடைய மௌனத்தையே அப்படி எடுத்து அதன் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்த ஒரு தத்துவ அறிஞர் தான் முதலாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்த நாகார்ஜுனர் என்பவர். இந்த முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு இடைப்பட்டு 150-250 இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நாகார்ஜுனர் வந்து இந்திய பௌத்த தத்துவ மரபில் மிக மிக முக்கியமான ஒரு அறிஞர் என்று சொல்லலாம். புத்தரை வந்து கடவுளாக வழிபடுபவர்கள் இருப்பாங்க. ஆனால் புத்தரை வந்து ஒரு டீச்சராக பார்க்கறதா வந்து இந்த நாகார்ஜுனர் மரபுனுடைய வழக்கமாக இருக்கிறது. அதனால தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி கூட தன்னை டீச்சர்னு தான் சொல்லிப்பார். நான் குரு இல்லை, ஆனால் டீச்சர்னு வர்றவர். ஏன்னா சமஸ்கிருத குருவிற்கு அர்த்தம் வேறு. சமஸ்கிருத வார்த்தையில் இருக்கிற குரு வந்து ஒரு பர்மனன்ட் ரியாலிட்டியை பற்றி பேசக்கூடியவர், அதன் அடிப்படையில் வகுக்கப்பட்ட தர்மங்களை பற்றி பேசக்கூடியவர். இதில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னக்க, இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை பேசும்பொழுது அவை எல்லாமே தர்மத்தோடு இணைகிறது, அறக்கோட்பாடுகளோடு இணைகிறது. வாழ்க்கை முறைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவைகள் தலைப்படுகின்றன. இதுதான் மேட்டர் இல்லை. அப்போ புத்தருடைய இந்த மாற்றம் குறித்த கொள்கையை நாகார்ஜுனர் எடுத்து இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக, கனமாக, காத்திரமாக, ஆழமாக வந்து பிரசன்ட் பண்ணுறார். அவருடைய கொள்கைகளை தான் நம்ம இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம். நாகார்ஜுனரை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஆந்திராவில் பிறந்தவர். நீங்கள் நெட்டில் போய் நாகார்ஜுனன் அடித்தாக்க நடிகர் பேர் தான் வரும். நாகார்ஜுனா ஃபிலாசபர்னு போட்டால் தான் தெரியும். அந்த நடிகர் வைத்திருக்கிற பேர் கூட இந்த நாகார்ஜுனர் தான். நாகார்ஜுன கோண்டா ஆந்திராவில் இருக்குது, நாகார்ஜுனா யூனிவர்சிட்டி, நாகார்ஜுன டேம், நாகார்ஜுன சாகர் டேம், இப்படிலாம் நிறைய அவருடைய பெயரில் வந்து நிறைய அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ஆந்திராவை சேர்ந்தவர் என்பதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் திபெத்தியன் பௌத்தமாக இருக்கட்டும், சீன பௌத்தமாக இருக்கட்டும், வெவ்வேறு கதைகளை சொல்கிறார்கள். அவர் வந்து இந்த பகுதியில் பிறந்தவர் தான், வடக்கில் பிறந்தவர், தெற்கு நோக்கி பின்னால் சென்றார் அப்படின்னு அவங்க இருக்காங்க. அவரே வந்து நாகங்களால் வந்து ரட்சிக்கப்பட்டவர். வந்து சில பேருக்கு சில ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி நாகார்ஜுனன் பேர் அதனால தான் வந்துச்சு. நிறைய இந்த கதைகள் எல்லாம் வந்து எப்பயுமே வந்து உருவாக்குவாங்க. கதைகளை மட்டுமே பிடித்து கொண்டு போகின்ற கூட்டம் ஏராளமாக உலகத்தில் இருக்குது இல்லைங்களா? அப்படி போகலாம், ஆனால் நாகார்ஜுனா அப்படியே போக முடியாது. நாகார்ஜுனரை குறித்து வந்து பௌத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேசப்படுகிறது. சரி, நாகார்ஜுனர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பௌத்தத்தினுடைய ஒரு புதிய பிரிவையே உண்டாக்குகிறார். நமக்கு தெரியும் பௌத்தத்தில் ஹீனயானம் மகாயானம்னு சொல்லுவாங்க. தேரவாத புத்திசம் ஹீனயானம்னு முதல் கட்டங்களில் அதுதான் இருக்குது. இன்னொரு தகவலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். புத்தர் இருந்த காலகட்டத்தில் 500 BC அவர் எதுவுமே எழுதலை. அவர் வகுப்படுத்தார், சிஸ்டமேட்டிக்காக டிஸ்கஸ் பண்ணார். ரொம்ப முக்கியமான விஷயம். புத்தர் ஞானம் அடைந்து விட்டால், ஞானம் அடைந்து விட்டால் நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். என்ன ஞானம் அடைஞ்சார், அது என்ன ஞானம், அது விளக்க முடியாத ஞானமா, அது ஒரு கான்ஷியஸ்னஸ் கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்லாம் கேட்டாக்க, பௌத்தில் புத்தருடைய அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பிற்காலத்திலே. ஒரு 200 இயர்ஸ் கழித்து தான் வந்து கடைசியில் அவங்க 100வது வருஷம் கழித்து நினைக்கிறேன் ஒரு மாநாடு போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகங்களை தான் தொகுக்கிறாங்க அவரோட அந்த உணர்ச்சியில். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வருது, நிறைய உரையாடல் விவாதங்கள், ஃபிலசாஃபிக்கல் டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம நாகார்ஜுனரை பார்க்குறோம். நாகார்ஜுனா வரும்போது அந்த ஹீனயானாவை தாண்டி மகாயான பௌத்தமானது ஏற்படுகிறது. மகாயான பௌத்தம் வந்து தத்துவத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடியது. அதனுடைய ஒரு பிரிவாக மாத்தியமிக்கா பள்ளின்னு சொல்லுவாங்க. மாத்தியமிக்கா என்றால் மத்தியம், மத்தியம் என்றால் நடு, இந்த மிடில் பாத் புத்தர் சொல்வார், நடுவாக இரு, நடுநிலை அல்ல நடுவாக இருப்பது, ரெண்டு எல்லைகளையும் தவிர்ப்பது, ஏராளமான சுகத்துக்கான ஒரு ஒரு ஆசை பேராசை இல்லாமலும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மனோபாவம் இல்லாமல் ஒரு நடுநிலை மனோபாவம், நடு அப்படி ஒரு மாதிரி மிடில் பாத்தில் போகணும்னு சொல்கிறார். இது எல்லாத்துக்குமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அந்த மிடில் பாத் தான் மாத்தியமிக்கா. அதுக்கு ஒரு தத்துவார்த்தை விவாதம். அப்போ மாத்தியமிக்கா பள்ளியை வந்து உருவாக்கியவரே நாகார்ஜுனர் தான்லாம் சொல்கிறாங்க. சரி, இவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்குது. ரத்னாவளின்னு ஒரு நூல் இருக்குது, அதை விட மூல மாத்தியமிக காரிக்கா, மூல மாத்தியமிக்க காரிக்கா, அதுதான் மிக முக்கியமான ஒரு நூல். அந்த நூலின் அடிப்படையில் தான் நாகார்ஜுனரை எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுறாங்க, விவாதிக்கிறாங்க. அதில் அப்படியே கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணிட்டு பிரபஞ்ச சக்தியோடு நம்ம இணைந்து போயிடலாம்னு பேசலை. அப்படிப்பட்ட பௌத்தத்தை வந்து நாகார்ஜுனர் முன் வைக்கலை. நாகார்ஜுனர் பேசுவது கூர்மையாக தர்க்க ரீதியாக உரையாடல்களை மேற்கொள்வது முதல் கட்டமாக. அதன் மூலமாகத்தான் வந்து அவர் தன்னுடைய தத்துவ கோட்பாட்டை உருவாக்குகிறார், மாத்தியமிக்க தத்துவத்தை. அதை விரிவாக நாம் பார்க்கலாம். நாகார்ஜுனருடைய மூல மாத்தியமிக்க காரிக்கா 27 சாப்டர்ஸ் இருக்கு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். அரசர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற கடிதங்கள் கூட அவர் பெயரால் காணப்படுகின்றன. நிறைய ஃபிலோசாஃபிக்கல் டெக்ஸ்ட் விதவிதமான பெயர்களில் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் கூட நாகார்ஜுனா என்ற பெயரிலே சில நூல்களை எழுதியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் உதயன் நாகார்ஜுனனுக்கு மூல மாத்தியமிக்க காரிக்கா தான். இந்த நூலில் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டை வலியுறுத்துகிறார். அதுதான் வந்து சூன்யதா என்ற ஒரு கருத்தாக்கம். சூன்யதா என்பது என்ன என்பதை விளக்குகின்றேன் நான். இப்போ இதை விளக்குவதற்கு நாகார்ஜுனர் பயன்படுத்துகிற மெத்தட் வந்து இயங்கியல் டயலெக்டிக்ஸ். அது நெகட்டிவ் டயலெக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிடில் பாத் டயலெக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு நடு வழியால், ஒரு நடு வழியில் பயணம் செய்வது போன்றது. அறிவு காட்டுக்குள்ளே போகிறோம், நிறைய கருத்துக்கள் மோதிக்கிட்டே இருக்கு, அதில் தெளிவு கிடைப்பதற்கு ஒரு லாஜிக்கல் முறை தேவைப்படுகிறது, அதுதான் இயங்கியல். அந்த இயங்கியலை வச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே உடச்சிக்கிட்டு போகிறாரு. இவருடைய மெத்தடாலஜி வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடாலஜி, எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறார், குவஸ்டின் பண்ணார், நிலைப்பாடுகள்லாம் தகர்ந்து போகின்றன. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் டெரிடாவோடு கூட கம்பேர் பண்ணியெல்லாம் பேச முடியும். அப்போ இவருடைய இந்த சூன்யதா என்ற கருத்தாக்கம் என்னவென்றால், சூன்யம் என்றால் ஒன்றுமே இல்லை, வெற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, உலகமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது ஒன்றுமில்லை என்ற பொருளிலே அவர் சொல்லவில்லை என்பது தான் நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒன்றுமே இல்லை அங்கே, நத்திங் ப்ரிவைல்ஸ், நத்திங்னஸ் இல்லை சூன்யதான்றது. சூன்யதான்றது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சுபாவம் இல்லாத தன்மை, ஒரு பொருளுக்கு பெர்மனண்ட் எசன்ஸ் அல்லது சுபாவம் இல்லை, நிஷுபாவதா, நிஷ்காம கர்மா சொல்லுவாங்க, நிஷுபாவதா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற. அதாவது ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதருக்கோ எதுக்குமே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எசன்சியல் கேரக்டர், சாரம் கண்டிப்பாக இல்லை அப்படின்றார். இதுதான் வந்து இவருடைய இந்த டயலெக்டிக்ஸினுடைய அடிப்படை. டயலெக்டிக்ஸ்னால் இயங்கியல், இயங்கியல் என்றால் ஏதோ ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு டெஃபனேஷன் இல்லை, அது ஒரு மெத்தடாலஜி. ஒன்றை மறுத்து ஒன்று, ஒன்றை மறுத்து ஒன்று, திருப்பி அதை மறுப்பது, இந்த மறுப்பதும் ஏற்பதும், அந்த ஏற்றுக்கொண்டதையும் மறுப்பதும், இப்படி தான் இயங்கியல் போயிட்டு இருக்கும். இப்போ நாகார்ஜுனுடைய இயங்கியலும் வந்து தத்துவ தளத்தில் இதை தான் செய்கிறது. அப்படி செய்யும்பொழுது பர்மனண்ட்டான ஒரு எசன்ஸ் ஒரு பொருளுக்கு இருப்பதை வந்து அவர் ஏற்கவில்லை. எசன்ஸ்லெஸ்னஸ், சாரம் அற்ற தன்மை. அப்போ குணங்கள் இல்லாமல் சாரம் இல்லாமல் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அப்போ? இதுதான் சூன்யம். ஆனால் அப்படி என்றால் நீங்கள் பேசுவது கூட ஏற்க முடியாது, புத்தருடைய தர்மங்கள் எல்லாம் ஏற்க முடியாது, அதுக்கு என்ன ஒரு ஒரு டெஃபினேஷன் இல்லை இல்லைங்களா, எல்லாமே வந்து சூன்யமாக போயிடும். அப்படி வந்து இவருடைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க முடியாது. இவர் அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு பொருளுடைய குணம் என்பது இருக்கின்றதா என்று பார்த்தால் இந்த நொடியில் இருக்கின்றது. அந்த குணம் அந்த பொருளால் உருவாக்கப்பட்டதில்லை. அந்த குணமானது வந்து அந்த பொருள் ஏதோ உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது ரிலேட்டிவிட்டினால, ரிலேஷன்ஷிப்னால, அது வந்து என்னது, பல்வேறு விஷயங்களோட உறவு கொள்வதனால் பெறுகின்ற குணம். எனக்கு இருக்கிற இந்த கேரக்டர் இருக்குது, உங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் இருக்குன்னாக்க அந்த குணங்கள் எல்லாம் வந்து ஏதோ தனியாக இருப்பதல்ல, அது பிறவற்றிலிருந்து பெறுகிறது, தொடர்பின் மூலமாக, உறவின் மூலமாக, ஒன்றோடு ஒன்று உலகம் முழுக்க இப்படி எல்லா பொருளையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு, இன்டர்டிபெண்ட். இதுதான் வந்து பிரதித்திய சமுத்பாதான்னு சொல்லுவாங்க, புத்தருடைய கொள்கையும் இதுதான். இந்த பிரதித்திய சமுத்பாதத்தை புரிந்து கொண்டால் நிலையற்றது தான் ஆனால் இருப்பது, இல்லாதது தான் ஆனால் இருப்பது, ரொம்ப வித்தியாசமான ஒரு தத்துவம், லாஜிக்கலாக தான் பேசுகிறார். நீங்கள் அதை வந்து உடனே வெளியில் போய் நின்று ஆன்மீகம் அப்படிலாம் இல்லை, எல்லாமே இருக்குது தானே இருக்குது, ஆனால் அது இல்லை. அது எப்போ இருக்குதுனாக்கா எல்லாத்தையும் கனெக்ட் ஆகும்போது இருக்குது, அது மூவ் ஆகிட்டே இருக்குது, கனெக்டிவிட்டி. அப்போ அந்த சேஞ்ச் இஸ் பெர்மனண்ட், அந்த யூ கனாட் ஸ்டெப் இன் டு த சேம் ரிவர் ட்வைஸ், ஒரே நெறியில் ரெண்டு முறை இறங்க முடியாது சொன்னால் பாருங்கள், ஹீராக்ளிடஸ் அதே தத்துவம். அந்த எசன்ஸ்லெஸ்னஸ், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்றால் இப்படி தான் இருக்கணும், எசன்ஸ், இந்த எசன்ஸுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம், இந்த சாரம் தான் நமக்காக இருக்கிறதுன்னு. அப்படி கட்டமைத்து கொண்டு வாழ தொடங்கும் போது தான் நமக்கு தவறான புரிதல்களையும் தவறான முடிவுகளையும் செயல்பாடுகளையும் நாம் நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். அப்போ ஒரு 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 புரிதல், இதுவே ஒரு ஞானம், பொருள்களுக்கென்று சுயமாக ஒரு தன்மை இல்லை. ஒன்று, பொருள்கள் தங்களுடைய தன்மையை பெறுவது என்பது பிற பொருள்களுடனும் மற்ற பிற அம்சங்களுடனும் இணைவதால் தான். அப்போது இது வந்து ஒரு தத்துவம் இல்லை, இது சூன்யதா என்பது ஒரு தத்துவம் இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, அது ஒரு மெத்தடாலஜி, நாகார்ஜுனாஸ் டயலக்டிக்ஸ். இந்த சூன்யத்தை வச்சுக்கிட்டே போனோம்னா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே போகும், டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போகும். அதுதான் வந்து பிரச்சனையாக பார்க்குறாங்க நிறைய பேர், நெகட்டிவாக அதை வந்து பயங்கர கடுமையான விமர்சனம் வச்சாலும் கூட அவர் அந்த காலத்திலே அந்த எதிரி எதிர்த்தரப்பனுடைய வாதங்களையும் அவரே வந்து யோசித்து அதுக்கு பதிலும் கொடுத்துருக்காரு. அப்போது இப்படி உலகனுடைய எல்லா இயக்கமும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கிறது என்றால் அப்போ இதை தாண்டி வேறு ஒரு ரியாலிட்டி இருக்கவே முடியாது, இதை தாண்டி வேறு ஒரு உண்மை இல்லை, எல்லாமே அதோட ஒன்று ஒன்று கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட குணம் என்று எதுக்கும் இல்லை, ஒன்று ஒரு குணத்தை பெறுகிறது என்றால் அது இன்னொன்றோடு இணைந்து இருக்கும்போது தான் அந்த குணத்தை பெற முடியும். அந்த இன்னொன்றத்தை பிடிக்கிட்டோன்னா அது அந்த குணம் இருக்காது. அப்படி என்றால் கடவுள் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு பேருண்மையை உடைச்சிடுறாரு அவர். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடியவர்களாகவும் முக்கியத்துவம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களோடையுமே நம்ம கரெக்டாக இருக்கும். இதுதான் அங்கே புத்திசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு சாரம். அது இன்டர்டிபெண்டன்ஸ், அது அது ஒன்றோட ஒன்று சார்ந்து இருப்பது என்பது. ஆக இதன் அடிப்படையிலிருந்து இன்னும் ஃபர்தர் அந்த சூன்யத்தாவை அவர் விளக்குகிறார். இந்த மூலமாத்தியமக்காரிகாவது முன்வைக்கின்ற சூன்யத்தா என்பது வந்து ஒன்றுமே இல்லாதது என்பது அல்ல. ஒரு கிளாஸ் காமிக்கிறோம், இந்த கிளாஸ்க்குள்ளே தண்ணி இல்லை, இது உள்ள என்ன இருக்குதா, எதுவும் இல்லைன்றோம். அது எதுவும் இல்லை தான், ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது. சூன்யத்தா என்பது கூட அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த நிரப்பப்படாத விஷயம் என்னவாக இருக்கிறது என்ற புரிதல் தான் அங்கு வந்து ஞானத்துக்கான வழிகாட்டுதலாக இருக்கிறது. இப்போ இவருடைய தியரியை நிரூபிப்பதற்காக நான் சொன்னேன், தர்க்க ரீதியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாலஞ்சு ஆர்குமெண்ட்டை வைக்கிறார். நாலு தான் முக்கியமாக லாஜிக்கலாக சத்துஷ்கோட்டின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஃபிலாசபியில் அந்த தோற்றவியல் குறித்த ஆர்குமெண்ட்ஸ் அவை. ஒரு விஷயம் எப்படி தோன்றுகிறது, உலகம் தோன்றுவது, பிரபஞ்சம் தோன்றுவது, மனிதன் தோன்றுவது, இது குறித்த அது விவாதமாக இருக்கிறது. இந்த தோற்றவியல் கோட்பாடு பற்றி சொல்லும் பொழுது தியரி ஆஃப் காசேஷன் நாலு முக்கியமான நிலைப்பாடுகளிலிருந்து ஒரு பொருள் உருவாகுவதை விளக்க முடியும். இந்த நாலு தான் ஆர்குமெண்ட்டாக இருக்கு. ஒன்று உருவாகுகிறது என்று சொன்னால் அதை உருவாக்குகின்ற காசு இருக்குது, மூல காரணம். அது பொருளுக்கு உள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்குமெண்ட் வந்து சத்காரியவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்குது, ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி தான், ஒரே இதுக்குள்ளேயே இருக்குது. எஃபெக்டுக்குள்ளேயே காசு இருக்குது, விதைக்குள்ளேயே விருட்சம் இருக்கிறது, அந்த மாதிரி. இன்னொன்று இருக்குது ஆர்குமெண்ட்டு, அது அசத்காரியவாதம். அது என்ன சொல்லுது, காசு வெளில இருக்கியா, வெளியிலிருந்தால் வந்து உருவாக்க முடியும் மனிதனை, இது வந்து அசத்காரியவாதம்னு சொல்லுவாங்க. மூன்றாவது நிலைப்பாடு ஒன்று இருக்கு. இந்த காசும் இஃபெக்டும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடவே தான், பட் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அவை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டானவை. அதனுடைய சாரம் வேணால் இருக்கலாம், காசுடைய சாரம் இருக்கலாம், மூல காரணத்துடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது இது இல்லை. தே ஆர் டிஃப்ரெண்ட், சேம் அண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வருது. இப்படி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அது சொல்லப்போனால் ஜெயின தத்துவத்தில் அதை வந்து கொண்டு வராங்க. மெட்டீரியலிஸ்ட்டு பொருள் முதல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க, இது அது சுயம்புவாக எல்லாமே இருக்குது, அந்த பொருள்லாம் தானே தானே உருவாகுது, சுயம்புவாக இருக்குது. அதுக்கு வெளியில் ஏதோ ஒரு காசு, ஏன்னா காசு உண்டாக்கிட்டு அந்த உலகத்தை உருவாக்குறதுக்கான கேள்வி வந்துடும் அவங்களுக்கு. அப்படி இல்லை, அதாவது இயற்கை இயற்கை இயல்பாக உருவாகி கொண்டிருக்கின்றன, அதுக்குன்னு ஒரு தனி காஸ் வந்து கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நாலு வகையான நிலைப்பாட்டையும் நாகார்ஜுனர் மறுத்து பேசியிருக்கிறார். இந்த நாலு நிலைப்பாடு இருக்கிறது, இந்த நாலு மறுக்கிறார். அப்படி இருக்க முடியாது, வெளியிலையும் காசு இருக்க முடியாது, காரணம் மூல காரணம், அல்லது இந்த அதனுடைய விளைவு இருக்கிறது, காரணத்தின் விளைவு, விளைவுக்குள்ளேயும் காசு உட்கார்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அது அப்படி எப்படி ஆப்ரேட் ஆகும்? கடவுளை பற்றி பேசும்போது ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை படைத்தார் என்றால் அவர் எங்கிருந்து படைத்தார்? ஒருவேளை உலகத்துக்குள்ளேயே இருந்து படைத்தார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த உலகம் எங்கே இருந்தது அப்பொழுது? இந்த இதுதான் அந்த ஆர்குமெண்ட். வெளியிலேருந்தும் படைக்க முடியாது, உள்ளிருந்தும் படைக்க முடியாது. அப்போ ரெண்டுமாகவும் இருக்க முடியாது, ரெண்டும் இல்லாமல் இருக்க முடியாது. இயற்கையாக ஒரு விஷயம் வர முடியாது, தானே தானே தோன்ற முடியாது. இப்படி எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட் வச்சு நாகார்ஜுனர் வந்து காலி பண்ணிடுறாரு. இதுதான் அவருடைய டயலெக்டிக்ஸ். அப்போ என்னதான் ஏன் சொல்லும் பொழுதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதால் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால வருகின்ற டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன், அதுதான் பிரதித்திய சமுத்பாதம் என்று சொல்லுகின்ற அந்த பௌத்த தத்துவத்தை இவர் வந்து வலிமையாக கட்டமைக்கிறார். அப்போது வந்து இந்த காசாலிட்டின்ற தியரியை வந்து டோட்டலாக உடைக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது டேவிட் ஹியூம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, காசுக்கு அப்புறம் எஃபெக்ட் வருது, காசுனால எஃபெக்ட் வருதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஃபிலாசபி தான், மேகம் கருக்கிறது மழை பெய்கிறது, மேகத்தினால் மழை வருகிறது சொல்வது லாஜிக்கலாக சரியில்லைன்றார். இதெல்லாம் வந்துங்க தர்க்க ரீதியாக விவாதங்கள். இந்த பௌத்தத்தினுடைய பரப்பில் வந்து அதற்குரிய ஒரு தர்க்கத்தை உருவாக்கி புத்தர் சொன்ன தத்துவங்களை நோக்கி அதை இட்டு செல்கின்ற ஒரு அற்புதமான தத்துவ கட்டமைப்பை நாகார்ஜுனா பண்ணியிருக்கிறார். எங்கே கொண்டு போகும்னா புத்தருடைய சைலன்ஸுக்கு கொண்டு போகும், மௌனத்தை கொண்டு போகும். புத்தரின் மௌனம் மௌனம் அல்லது அது பல விஷயங்களை சொல்லாமல் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அது? நீங்கள் சுபாவம் என்று உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எதுவுமே இல்லை, எசன்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பல சமயங்களில் கற்பிதம் செய்து கொள்கிறீர்கள். இதுதான் நான், இதுதான் நான், அது இதுன்னு பல்வேறு புற உலகிலிருந்து திணிக்கப்படுகின்ற விஷயங்களுக்கு கண்டிஷன் ஆயிருங்க. ஜேகேனுடைய தத்துவம் இதுதான். இதை விட்டு வெளியே வாங்கன்றார் அவர். ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன்றது இதுதான், ஃப்ரீடம் ஃப்ரம் த மாயா, மாயா மாயா கட்டமைப்புகள் எல்லாம். இந்த ஃப்ரீடத்தை வந்து எப்படி கை கொள்ள முடியும் என்றால் லாஜிக்கல் அனாலிசிஸ் மூலமாக, கிரிட்டிக்கல் இன்சைட்ன்றாங்க, கூர்மையான விமர்சனம் கொண்ட உள்ளறிவு, அதன் மூலமாக வந்து இந்த உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். எந்த உண்மையை புரிஞ்சுக்கிறோம்? நான் தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் நான் எல்லாத்துடையும் கனெக்ட் ஆகிருக்கிறேன். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிறீங்க. அறத்தின் அடிப்படையை வந்து இங்கே உருவாக்குது. ஏதோ ஒரு உலகமே மாயெல்லாம் இல்லை, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு, இது உண்மைதான். ஆனால் மூவ் ஆகிட்டே இருக்கிற உண்மை, ஒன்றோடு தொடர்பு படுவதால் தான் இந்த உண்மை சாத்தியமாகிறது. தனித்ததொரு உண்மை அல்ல இது, இதுதான் சூன்யதா. இதை உணர்வது தான் வந்து நிர்வாண ஞானம். இந்த நிர்வாணன்ற ஸ்டேட்டுக்கு வந்து சூன்யதாவை வந்து ஆழத்தோடு வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற போது தான் அது ஞானமாக கன்வெர்ட்டாது. அது நீங்கள் அப்போ புத்தருடைய மௌனத்தினுடைய பொருள் புரிந்து கொள்வோம். அது சும்மா கண்ண மூடிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, அது வந்து ஒரு ஒரு மென் சொல்கிறது ஒரு தர்க்க ரீதியாக கூர்மைப்படுத்தப்படுவது அறிவு, அறிவார்ந்த செயல்பாடு. ஆக அது ஒரு ஞான மார்க்கம். இதை இன்னும் ஃபர்தராக வந்து அவர் விளக்கிறார். இந்த பௌத்தத்தில் மகாயானத்தில் சுதந்திரிக்கா பிரசங்கிக்கான்னு ரெண்டு மெத்தடாலஜி சொல்கிறாங்க. பிரசங்கிக்கா தான் வந்து டயலெக்டிக்ஸ். பிரசங்கிக்கா என்ற இயங்கியல் முறையைத்தான் நாகார்ஜுனா வந்து கடைபிடிக்கிறார். இதன் மூலமாக நான் இப்போ காசாலிட்டி தியரி மூலமாக ஒரு பொருள் எப்படி காரண காரியம் மூலமாக இயங்குகிறது என்பதற்கான விஷயங்களும் பார்த்தோம். இதன் வழியாக பார்த்தால் சூன்யத்தா தான் நிலவுகிறது என்பதை வந்து அவர் வந்து நிரூபிக்க இத்தனை முயற்சி எடுக்கிறார். அவர் சூன்யத்தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்க, அதாவது எசன்சலெஸ், எதுக்குமே பெரிய அடிப்படை ஒரு பர்மனெண்ட்டான சாரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாக்க, இந்த நிலையற்ற வாழ்வு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் நம்ம எவ்வளவு அறியாமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். நம்ம பிடிமானம் வச்சுருக்கிறோம் வாழ்க்கையில் பல விஷயங்களில். இந்த உதருடைய அந்த வேதனைகளுக்கான காரணம் ஆசைன்னு சொன்னார், அது இங்கே கனெக்ட் ஆகும். அந்த ஆசை வந்து அறியாமையால் உண்டாகிறது, பௌத்தம்தான். அந்த அறியாமை என்ன அறியாமை என்றால், சாரமற்றது எல்லாமே என்று புரியாத அறியாமை. அப்போது ஒரு கான்க்ரீட்டாக நம்ம சில விஷயங்களுக்கு வந்து கேரக்டர்ஸை ஏற்றி வைக்கிறோம், அதன் மீது வந்து நம்ம வந்து பிடிப்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். அது ஒரு மகனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அது சிதையும் போது வேதனையானது அதிகரிக்கிறது. அது மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது என்பதை புரியும் பொழுது நமக்கு அந்த இடத்துல வந்து விரக்தி இல்லாத தத்துவ புரிதலுடன் சேர்ந்த புன்னகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புத்தர் புன்னகிக்கிறார் என்றால் அதற்கு இதுதான் அர்த்தம். நிலையாமைத்தான் அடிப்படையாக எல்லா இயக்கத்திலும் இருக்கிறது, ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கான்ட்ரடிக்ஷன் தான், அது இருக்கு இல்லை இயங்குதான, இதுதான் வந்து நாகார்ஜுனா எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த ஞானத்தை பெறும்பொழுது நீங்கள் எந்த இசம், எந்த கோட்பாட்டுக்குள்ளேயும், எந்த ஒரு வரத்து சித்தாந்தத்துக்குள்ளேயும் உங்களை உள்ள ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. டோட்டலாக ஒரு டாக்மேட்டிக்கான அப்ரோச் இருக்காது லைஃப்பில். டாக்மேட்டிக் என்றால் வரத்து சித்தாந்த ரீதியான அணுகுமுறை இருக்காது. அப்போ இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் தொலைந்து போகும், டீகன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுடைப்பு. அப்போ இசம் எதுவும் இல்லாத ஒரு பார்வை. நம்ம அறிந்தோ அறியாமல் நிறைய அந்த டாக்மேட்டிக் பிரின்சிபல்ஸ் நம்ம இருக்கிறோம். அதுக்கு ஒரு ஆன்டிடோட்டு, அந்த மாற்று மருந்தாகத்தான் இவர் இந்த இந்த நீரோடை போன்ற உண்மையின் ஓட்டத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க. எதுக்கு இந்த சூன்யத்தாவை, இந்த எசன்ஸ்லெஸ் தன்மையும் புரிந்து கொள்க. இன்னொரு விஷயம் சொல்கிறார், டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம் வெளி. இந்த காலம் வெளி என்பது வந்து நமக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. காலம் என்பது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரியாலிட்டி. இன்னொன்று ஸ்பேஸ், அப்படியே ஒன்றா இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது வெளி, அது உள்ள நம்ம பொருள்கள்லாம் வைக்கிறோம். அது அப்படி இல்லை, வெளி என்பது கூட பல்வேறு பார்ட்ஸ்னால, பகுதிகளால் ஆக்கப்பட்ட ஒரு முழுமை தான். ஒவ்வொரு பார்ட் இருக்கு, பகுதிகள் இருக்கின்றன, அது ஒன்று ஒன்று இணைந்துவதால் தான், இணைவதால் தான் இந்த வெளியானது உண்டாயிருக்கிறது என்றார். வெளி என்று அப்படி பார்த்தீர்கள், ஒரு பொருள் இருக்குனாக்க ஒரு பொருளை வச்சாதான் அந்த வெளிக்கு அர்த்தம் வருது. அந்த இடம்னு நம்ம சொல்கிறாங்க, ரெண்டு மரம் அல்லது செடி அல்லது பொருளை வைக்கிறோம். ஸோ அந்த பொருள் என்பது தான் அந்த இடத்துக்கான ஒரு அடையாளத்தையே கொடுக்கிறது. அப்போ வெவ்வேறு விஷயங்கள் வந்து அந்த வெளியை ஆக்கிரமிப்பு செய்யும்பொழுது தான் வெளி என்பதற்கும் ஒரு ஒரு வெளியின் மூலமாக அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். அப்படி என்றால் இந்த ஸ்பேஸ்ன்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸினுடைய இணைப்புனால கிடைப்பதுனால அந்த வெளி அல்லது ஸ்பேஸுக்கு ஒரிஜினலாக அதுக்குன்னு ஒரு எசன்ஸோ சாரமோ சுயத்தன்மையோ கிடையாது. இப்போ வெளியே காலிப்பட்டார். டைமும் அப்படி தான், ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு விஷயம் சேர்ந்தது தான், ஒவ்வொரு ஈவெண்ட்டால் உருவாக்கப்பட்டது தான் இந்த டைம் என்பது கூட. அது ரொம்ப அழகாக ஒரு ஆர்டிக்கலில் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்கார். அதில் சொல்கிறாரு, இந்த இந்த நொடி பொழுது என்பது கூட பகுதியானது தான். நாகார்ஜுனன் சொல்கிறார், இந்த பகுதிகளால் தான் நேரம் கூட உருவாக்கப்பட்டிருப்பதால் நேரத்துக்கும் அடிப்படையில் எசன்ஸ் எதுவும் இல்லை. ஸ்பேஸுக்கு எசன்ஸ் இல்லை, டைத்துக்கு இல்லை. அப்போது ரெண்டால் கட்டுப்படுத்தப்படுகின்ற எனக்கு என்ன எசன்ஸ் இருக்கும்? ஒரு பொருள் இருக்கிறதுனா நேர காலத்தை பொறுத்து தான் அதை வந்து நேர கால வெளியே வைத்து தான் அந்த பொருளை நம்ம வந்து பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அதுங்களுக்கே கேரக்டர் இல்லை, ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு எந்த வித எசன்ஸ் இல்லை, கேரக்டர் இருக்குது அந்த நொடிக்கான கேரக்டர். அப்படி இல்லாத போது அதை சார்ந்து உருவாகின்ற பிற பொருள்களுக்கு என்ன ஒரு பெர்மனண்ட்டான சாரம் இருக்க முடியும், நிலைத்த அதுக்கான ஒரு சாரம் இருக்க முடியும், இருக்க முடியாது. அப்போது ஒரு புறம் காரண காரியங்களையும் வந்து ஆர்கியூமெண்ட் சொல்லி அந்த சத்துஷ்கோட்டி மூலமாக ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எதுவுமே காசுக்குள்ள எஃபெக்டே எஃபெக்ட் உள்ள காசு, காசுக்கு உள்ள எஃபெக்ட் அப்படிலாம் இல்லை. அதாவது இணைந்து இணைந்து காசு எஃபெக்டாக மாறுது. பி இருக்கும்போது கியூவோட ரிலேட் ஆகுது, கியூ வேணஸ் அது அப்புறம் ஆரோட போகுது. ஒரு காம்பனண்ட்டை மறுப்பதும் இணைவதும் அது வந்து இயக்கமாக ஆகிடுது. அப்போ இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் இதனால தான் இது நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங். அப்போ இதை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய போக்கானது புரிகிறது. இது ரொம்ப தீவிரமாக புரிந்து கொள்ளும்போது இதுவரை விளங்காத விஷயங்கள் எல்லாம் நமக்கு விளங்க தொடங்கும். இந்த சூன்யத்தா என்பதை பெறுவதன் மூலமாக, சூன்யத்தான்றது எம்டினஸ், இட் இஸ் நாட் நத்திங்னஸ், இங்கிலீஷில் சொல்கிறாங்க எம்டினஸ், அது வெற்றியாக இருக்கலாம் ஆனால் ஒன்றும் இல்லாமல் இல்லை. இது நிறைய விளக்கங்கள் வந்து பௌத்தத்தில் கொடுக்குறாங்க. டிஆர்வி மூர்த்தி என்ற பேராசிரியர் பேரறிஞர் அவர் என்ன பண்ணுறாரு, இது அத்வைதத்தினுடைய ஒரு பகுதி போல இருக்கிறது அப்படின்னு விளக்குறார். இதை கொண்டு போனீங்கன்னாக்க அந்த அந்த மாயாவாதம் அது பாரு இருக்கிறார், இது மாயாவாதம் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறார். கலுப்பானான்னு ஒருத்தர் எழுதிருக்காரு, நல்ல அருமையான வால்யூம் எழுதிருக்காரு, அவர் அதை மறுக்கிறார். இது நிறைய அறிஞர்கள் வந்து இந்த புத்தகங்களை வந்து இது இது குறித்த ஆய்வுகள் போயிட்டே இருக்கு. நாகராஜன் அந்த அளவுக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு, ஆய்வுகள் மேற்கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு தத்துவ விவாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னால் வந்தவங்க நிறைய பேர் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நாகார்ஜுனின் இயங்கியல் நம்மை எப்படி யோசிக்க வைக்கிறதுனாக்க, ஒரு பர்மனண்ட்டான ஒரு ஐடியாலஜி இல்லை, ஒரு திங் இல்லை, அதே மாதிரி வந்து ஒரு எசன்ஸ் கொண்ட பொருள் இல்லைன்றதை வந்து விளங்க வைக்குது. இதன் மூலமாக அவர் சொல்கிறாரு, இதை தீவிரப்படுத்தி கொண்டே போனால் நீங்கள் பெறுகின்ற அறிவு தான் ஞானம்ன்றார். ஒரு டிரான்சென்டென்டல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, புலன் கடந்த ஒரு ஒரு அனுபவம் அதெல்லாம் சொல்ல, புலன் கடந்த அனுபவம்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் கூர்மையாக யோசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு லெவலில் வந்து அது இன்சைட்டாக தெரியும். இன்சைட், கிரிட்டிக்கல் இன்சைட்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆக இப்படியாக இந்த உலகை புரிந்து கொள்ளும் பொழுது மாயை பற்றி நம்ம சொன்னோம். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சேஞ்ச், மாற்றம் என்பது வந்து மாயை அல்ல, மாற்றம் என்பது தான் உண்மை. சங்கரர் வந்து எல்லாமே உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, மாயை இல்லை, மாறாத உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதா பிரம்மன் சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், மாற்றம் என்பது மாயை அல்ல, அதுதான் உண்மை. நீங்கள் எது பர்மனெண்ட்டுன்னு சொல்கிறீங்களோ, எது நிலையான உண்மைன்னு சொல்கிறீங்களோ அதுதான் மாயை என்றார். ஃபுல் ரிவர்ஸில் சொல்கிறார். இப்போ நிலையான உண்மைகள் அனைத்தும் உங்களுடைய மாய கற்பனைகள், ஸ்பெக்குலேஷன்ஸ், எண்ணங்கள் தான் வந்து இந்த கற்பனைகளை உருவாக்குது. இந்த எண்ணங்களை வந்து ஸ்டாப் பண்ணும். இதுதான் திருப்பி திருப்பி இந்த மெடிடேஷனில் சொல்கிற டெக்னிக் தான், ஸ்டாப் திங்கிங். இந்த தாட் தான் வந்து உங்களுக்கு கற்பனாவை கொடுக்கிறது, கற்பனையை கொடுக்குது. அப்போ இந்த கற்பனைகளை வந்து நீங்கள் இந்த கற்பிதங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால் கற்பனையிலிருந்து விலக வேண்டும். அப்போ எண்ணங்கள் தான் வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான பங்கு ஆற்றுகின்றன, தவறான புரிதல்களை கொடுப்பதில். அதனால் ஸ்டாப் திங்கிங். இது ரொம்ப டெக்னிக்கலான மேட்டராக இருக்குது, நிறைய விமர்சனத்துக்குரிய விஷயமாக நமக்கு தோடலாம். ஆக இது இந்த அடிப்படையில் தான் வந்து சூன்யத்தா என்ற அந்த அந்த ஞானத்தை வந்து பெற அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது இரண்டு உண்மைகளை பற்றி நாகார்ஜுனா இந்த தருணத்தில் பேசுகிறாரு. கன்வென்ஷனல் ட்ரூத்துன்னுவாங்க, அதாவது இந்த உலகத்தை சார்ந்த சம்ருத்தி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த, சம்ருத்தி சத்தியா, அதாவது என்னன்னாக்கா இன்றைக்கி காமன் லைஃப், டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்வுகள் நான் வந்து நம்புகிற உண்மைகள், அதனால வாழ்க்கை ஓடும். சம்ருத்தி சத்தியா, அது விவகாரிக சத்தியான்னு சொல்வார். இந்த இந்த மண்டேன் ட்ரூத் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள். இதெல்லாம் என்னென்னாக்கா இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் நம்ம இப்போ காணுகின்ற சில உண்மை போல தோற்றம் அளிப்பவை, அதை வைத்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து செலுத்து கொண்டிருக்கிறோம். மற்றொன்று இருக்கிறது, அது பரமார்த்த சத்தியம். உண்மையிலே ரெண்டு உண்மையாக பாருங்கள், இது வந்து தற்காலிகமான உண்மையை வந்து உண்மை போல இருப்பது. இந்த பரமார்த்த சத்தியான்றது அப்சல்யூட், முழுமையான ஒரு 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 ஞானம் அது. அந்த உண்மை வந்து என்னன்னாக்க, எதுக்குமே சுபாவம் இல்லை, எசன்ஸ் இல்லைன்னு புரிஞ்சிக்கிற உண்மை தான். அதுதான் வந்து சூன்யத்தான்ற ஒரு ஞானம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து சங்கரர் சொல்கிற மாதிரி தான், இந்த மாயையிலிருந்து விட்டு விலகி நீங்கள் பர்மனெண்ட்டுக்கு போகன்றாரு. இவர் இந்த பர்மனெண்ட்டுன்றதை விட்டுட்டு நீங்கள் டெம்பரரிக்கு போங்கன்றார், மாற்றத்துக்கு போங்கன்றார். ஸோ எதிரும் புதிருமான நிலைப்பாடு. ஆனால் வந்து இங்கே இருக்கிற உலகத்தை ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு நிலைப்பாட்டிலிருந்து வந்து விமர்சனம் தான் வைக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் திரண்டு சூன்யதா என்ற தன்னுடைய தத்துவ கோட்பாட்டை நாகார்ஜுனா முன்வைக்கிறார். ஆக நண்பர்களை, இந்த பேசிஸில் நம்ம வந்து புத்திசத்துடைய மற்ற ஃபிலாசபிலாம் பார்த்தீங்கன்னாக்க பின்னால்லாம் வேறு வேறு டெவலப்மெண்ட்டே வராங்க. அவங்கள இந்த கான்சியஸ்ன்றத வந்து கிரியேட் பண்ணுறாங்க பிற்காலத்தில், சந்திரகிருத்தின்லாம் சொல்கிறாங்க. வசுபந்து, சந்திரகிருத்தி அப்படி யோகாச்சார பள்ளியில் வராங்க. அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஒரு கான்சியஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கான்சியஸ்னஸ் கிரியேட் ஆகிடுச்சுனாக்கா அது வந்து புத்திஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கான்சியஸ்னஸ் இருக்கும், மற்ற வேத தத்துவங்களுடைய அடிப்படையில் அந்த கான்சியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. ஆத்மாவாக மாறிடும். இதில் நம்ம வேத பாரம்பரியின் கீழே வந்தாக்க ஆஸ்திக பள்ளிகளில் வந்தாங்க. இது அனாத்மா, புத்தருடைய தத்துவத்தில் வந்து ஆத்மா இல்லை, அனாத்மா, ஆத்மா இல்லை, ஆனால் வந்து இது கிரியேட் ஆகுது கான்சியஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு விதமான ரிஃபைன்ட் ஹை ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் ஃபிலாசபி. எல்லாமே கனெக்டிவிட்டியில் போயிட்டுருக்கு, எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைவதால் அர்த்தம் பெறுகிறது. நிலையான ஒன்று என்று எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை என்றும் ஒன்று இல்லை. அது இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்றாகவும் இருக்கிறது, ஒன்றுக்கு வெளியாகவும் இருக்கிறது. என்றாலும் கூட இதெல்லாம் உண்மையல்ல, ஒன்றோடு ஒன்று அது இணையும் பொழுதுதான் அது அர்த்தத்தை பெறுகிறது. இந்த இணைப்பு என்பது நிரந்தரமானதில் அது ஓடிக்கொண்டே இருப்பது. ஆக இதில் வந்து அறம் எப்படி புரிந்து கொள்வது, எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அறம் என்பது இங்கு அன்பின் அடிப்படையிலே, கருணையின் அடிப்படையிலே முன்வைக்கப்படுகிறது. அப்போ நம்ம வந்து நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டாக்க இதற்காகவா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு கேட்டுக்கணும். அதனால இந்த விரக்தி, இந்த கோபம், இந்த வெறுப்பு, ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்ம வைக்கிற காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் வந்து கழண்டு விழுந்துடும். இந்த 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 ஒவ்வொரு அவருடைய அவரே ஒரு எசன்ஸ் கிடையாது, அவர் கட்டமைச்சு வச்சிருக்கிறார். நிறைய பேர் அப்படி வீராப்பாக வந்து நிற்பாங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஃபிலசாஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு உற்று பார்ப்பீர்கள் என்றால் அதுக்கு முன்னால் உங்களை நீங்கள் உற்று பார்த்துருக்கணும். இதே இதோட இதெல்லாம் நம்ம வந்து கற்பனைகளை எல்லாம் நம்ம வந்து கெட்டிப்பட்டு ஒரு நானாக உருவாக்கி வைத்திருக்கணும்னு பார்த்தோம்னாக்க நான் என்பது அங்கே அப்படியே பொலபொலத்து கீழே விழுந்துடும். நீ கிராஃபிக்ஸில் காட்டுவாங்க பாருங்கள், உருவங்கள் எல்லாம் சிதைந்து விழுமை, அந்த மாதிரி நம்மளே விழுந்துடும். அது வேதனையான விஷயம் அல்ல, அதுதான் ஆனந்தம்னு சொல்கிறார் அவர். அந்த நிலைக்கு போவது தான் ஞானமாக இருக்கிறது. அதை பிரஜ பரமிதா என்று கூறுகிறார், பிரஜையில் பரமிதா. அவர் இந்த வார்த்தையை கூறும்பொழுது இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விஸ்டம் நினைக்கிறார். இந்த பிரஜ பரமிதான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் இல்லை, ஒரு நிலை இல்லை, அது ஒரு புத்தி. கூர்மையாக கவனித்து புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளுகின்ற அறிவைத்தான் ஞானமாக அவர் கூறுகிறார். இதன் மூலமாக பொருள் முதல்வாத கோட்பாட்டாளர்களுடைய தத்துவத்தையும் உடைக்கிறார். பேருண்மை கொண்டதாக ஒன்று ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குதுன்னு சொன்ன ஆன்மீக தத்துவத்தையும் உடைக்கிறார். இப்போ பிரஜ பரமிதான்றது வந்து பேசிக் ரியாலிட்டியை உள்ளதை உள்ளபடியே பார்க்கின்ற ஒரு ஞானம். அப்போ சூன்யதா என்ற ஞானம் என்பது ஒரு அகங்காரத்தை அழிக்கக்கூடியதாகும், நம்முடைய அறியாமையை விளக்கக்கூடியதாகவும், உறவுகளை அன்பின் அடிப்படையில் மட்டுமே உற்பத்தியாக்கக்கூடியதாகவும், மகா கருணை என்பதை வந்து பிரதானப்படுத்தக்கூடியதாகவும் இந்த இந்த தத்துவம் நீட்சி அடைகிறது. அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறேன். நான் இங்கே ஒரு அறிமுகம் தான் கொடுக்குறேன். நாகார்ஜுனா என்ற ஒரு தத்துவ மேதை இன்றைக்கும் இந்திய தத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படுவதற்கு காரணம், அவர் ஏதோ இனம் புரியாத ஆன்மீக உலகிலே இழுத்துச் செல்லவில்லை, இந்த உலகிலிருந்தே இந்த உலக இன்மையை புரிந்து கொள்வதற்கான சதுஷ்கோட்டி வாதத்தை முன்வைத்து கூர்மையான அறிவின் அந்த தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து படியுங்கள் நாகார்ஜுனாவையும், தொடர்ந்து பாருங்கள் சாக்ரடீஸ் ஸ்டுடியோவையும். நன்றி, வணக்கம்.